விவசாயி விவசாயி. விரிவான தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காக நம் வானொலி நிலையத்திற்கு வருகை புரிந்துள்ளவர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள பூச்சியியல் துறையில் உதவி பேராசிரியராக பணியாற்றி வரும் முனைவர் அழகர் அவர்கள். அவர்கள் இந்நிகழ்ச்சியில் நெற்பயிர்களில் இயற்கை முறையில் பூச்சி மேலாண்மை பற்றிய விரிவான தகவல்களை எடுத்துரைக்கிறார். வாங்க கேட்டு அறிந்து கொள்வோம்.
அன்பார்ந்த விவசாயிகள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து நெற்பயிர்களில் இயற்கை முறையில் பூச்சி மற்றும் நோய்களை கட்டுப்படுத்துவது குறித்து நம்ம பார்க்கலாம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், நெற்பயிர் வந்து மிக முக்கியமான உணவு பயிர். பொதுவாக நம்ம எல்லாமே சோறு தான் சாப்பிடுவோம். அதனால் இந்த நெற்பயிருங்கிறது ரொம்ப முக்கியமான பயிர், நம்ம கலாச்சாரத்தில் ரொம்ப கலந்த ஒன்று. ஸோ இந்த நெற்பயிரை வந்து கிட்டத்தட்ட வந்து 1000 அதிகமான பூச்சிகள் மற்றும் நோய்கள் தாக்குகிறது. இந்த பூச்சி மற்றும் நோய்களை நம்ம வந்து கட்டுப்படுத்துறதுக்கு பொதுவாக நம்ம எல்லாருமே வந்து அதிகமாக நம்பி இருக்கிறது வந்து ரசாயன பூச்சிக்கொல்லி மருந்துகள் மற்றும் நோய்க்கொல்லி மருந்துகளை தான். இதை அதிகமாக நம்ம பயன்படுத்துகிற போது பல்வேறு விதமான இடர்பாடுகள் வருது. சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு, விலங்குகளுக்கும் மனிதர்களுக்கும் புது விதமான நோய்கள், ஸோ இந்த மாதிரிலாம் வருது. ஸோ நம்ம வந்து இந்த பூச்சி மற்றும் நோய்களை இயற்கை முறையில் கட்டுப்படுத்துறது எப்படி அப்படி என்று பார்க்கலாம். இந்த பூச்சி மற்றும் நோய்களை நம்ம வந்து ஒரே ஒரு முறைகளை மட்டும் பயன்படுத்தி நம்ம வந்து கட்டுப்படுத்தவே முடியாது. பல்வேறு விதமான ஒருங்கிணைந்த முறைகளை பயன்படுத்தி தான் நம்ம வந்து ரொம்ப நல்ல முறையில் அதை வந்து கட்டுப்படுத்த முடியும். முதல்ல வந்து நம்ம உளவியல் முறைகளை பற்றி பார்க்கலாம். கோடை காலத்தில் கோடை உழவு செய்து மண்ணில் உறக்க நிலையில் உள்ள இந்த பூச்சிகள் மற்றும் நோய் கிருமிகளை அழிக்கணும். அடுத்து வயலிலும் வரப்புகளிலும் உள்ள களைகளை அப்புறப்படுத்தி சுத்தமாக வச்சிருக்கணும். ஏன் அப்படின்னா, இந்த களைகள் தான் வந்து பூச்சி மற்றும் நோய்களுக்கு மாற்று உணவு பயிர்கள். இந்த ரெண்டாவது, பூச்சி மற்றும் நோய்களுக்கு எதிர்ப்பு திறன் கொண்ட ரகங்கள் நிறைய இருக்கு. அந்த எதிர்ப்பு திறன் கொண்ட ரகங்களையும் பிளஸ் சான்று பெற்ற விதைகளையும் நம்ம உபயோகிக்கிற பொழுது பூச்சி மற்றும் நோய்களுக்கு எதிர்ப்பு திறனை கொடுக்கும். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா புகையான். புகையானுங்கிறது ஒரு முக்கியமான பூச்சி. அந்த புகையானுக்கு வந்து ஆடுதுறை 36-37, IR 36, IR 64, கோ 42, 46, மதுரை 3, இந்த மாதிரியான ரகங்கள் வந்து புகையானுக்கு எதிர்ப்பு திறன் கொண்ட ரகங்கள். குலை நோய், குலை நோய்ங்கிறது ஒரு முக்கியமான நோய். இந்த குலை நோய்களுக்கு எதிர்ப்பு திறன் கொண்ட ரகங்கள் என்ன அப்படின்னா ஆடுதுறை 38, 39, 44, கோ 50, திருப்பதிசாரம் 3, மதுரை 3, CR 1009, அம்பை 19, திருச்சி 3, கோ 64, பொன்மணி, இதெல்லாம் எதிர்ப்பு திறன் கொண்ட ரகங்கள். இந்த மாதிரியான வந்து ஒவ்வொரு பூச்சிக்கும் எதிர்ப்பு திறன் கொண்ட ரகங்கள், நோய்களுக்கும் எதிர்ப்பு திறன் கொண்ட ரகங்கள் இருக்குது. முடிந்த அளவு இந்த ரகங்களை நம்ம வந்து தேர்ந்தெடுத்து சாகுபடி செஞ்சோம் அப்படின்னா இந்த பூச்சி மற்றும் நோய்களிலிருந்து கொஞ்சம் நம்ம தாக்குதலிலிருந்து கொஞ்சம் பயிர்களை பாதுகாக்கலாம். பொதுவாக பூச்சிகள் மற்றும் நோய்கள் வந்து விதைகள் மூலமாக அதிகமாக பரவும். பர்டிகுலராக நோய்களை வந்து விதைகள் மூலமாக அதிகமாக பரவும். அதனால் கண்டிப்பாக விதை நேர்த்தி செய்ய வேண்டும். விதை நேர்த்தி செய்கிறது குழந்தைகளுக்கு தடுப்பூசி போடுற மாதிரி. அதனால் கண்டிப்பாக நம்ம விதை நேர்த்தி செய்யணும். 1 கிலோ விதைக்கு 10 கிராம் பேசிலஸ் சப்டிலிஸ், அதோட 1 ஏக்கருக்கு தேவைப்படுற விதையோட 600 கிராம் அசோஸ்பைரிலும் 600 கிராம் பாஸ்போபாக்டீரியாவை தேவையான அளவு தண்ணியில் கலந்து இரவு முழுவதும் ஊற வச்சு அப்புறம் தண்ணியை வடிகட்டி முளை கட்டி நம்ம வந்து விதைக்க பயன்படுத்த வேண்டும். புகையான் மற்றும் இலையுறை அழுகல் நோய் அதிகமாக எதிர்பார்க்கப்படும் இடங்களில் 8 அடிக்கு 1 அடி பட்டம் விட்டு நடணும். பட்டம்னா இடைவெளி விட்டு நடுவோம். அப்புறம் வரப்புகளில் வந்து உளுந்து, தட்டப்பயிர், எள்ளு, சூரியகாந்தி இந்த மாதிரியான பயிர்களை சாகுபடி செய்கிற போது இயற்கை எதிரிகளான பொறிவண்டு, எட்டுக்கால் பூச்சி, சிற்பீடு வகை ஈக்கள் இதெல்லாம் வந்து கவர்ந்து இழுக்கும். ஸோ அதில் வந்து இந்த நன்மை செய்கிற பூச்சிகள் அங்கே இருக்கிற பூச்சிகளை பிடிச்சி சாப்பிடுவதோடு மட்டும் இல்லாமல் நெற்பயிர்களுக்கும் உள்ளே போய் அங்கே இருக்கிற தீமை செய்கிற பூச்சிகளை பிடித்து உண்ணும். ஸோ அதனால் வந்து வரப்புகளில் உளுந்து, தட்டப்பயிர் இதெல்லாம் கண்டிப்பாக நம்ம வந்து பயிர் செய்ய வேண்டும். நீர் மேலாண்மையில் நீர் மறைய நீர்கட்டு அப்படிங்கிற ஒரு கோட்பாடை நம்ம பின்பற்றணும். அதாவது காய்ச்சலும் பாய்ச்சலுமாக இருக்க வேண்டும். தண்ணியை எந்த நேரமும் நிறுத்தி வைக்காமல் தண்ணியை வடிச்சிட்டு திரும்ப காய விட்டு திரும்ப வைக்கணும். ஸோ அப்படி இது பண்ணுறபோது பர்டிகுலராக நம்ம வந்து புகையான் மற்றும் இலையுறை அழுகல் நோய், இலையுறை கருகல் நோய் இதையெல்லாம் நம்ம வந்து எளிதாக கட்டுப்படுத்தலாம். அறுவடை செய்கிற போது முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம், மண்ணை ஒட்டி தூர் பகுதியை நல்லா கட் பண்ணி எடுக்கணும். அப்படி நம்ம வந்து தண்டு பகுதியை கொஞ்சம் விட்டுட்டு அறுவடை பண்ணுற போது என்னாகும் அப்படின்னா இந்த தண்டு துளைப்பான் அப்படிங்கிற ஒரு பூச்சி, நெல்லில் ஒரு முக்கியமான பூச்சி. அந்த தண்டு துளைப்பானோட புழு வந்து இந்த அடித்தண்டு பகுதியில் தான் அறுவடை சமயத்தில் இருக்கும். அது மறுபடியும் அந்த அறுவடை சமயத்தில் அந்த தாள் பகுதியை கொஞ்சம் அதிகமாக விட்டுட்டு ஒரு 4 இன்ச் 5 இன்ச் விட்டுட்டு நம்ம அறுவடை செஞ்சோம் அப்படின்னா அந்த புழு போய் உள்ளே இருந்து கொண்டு புழுவாக மாறி அப்படியே உறக்க நிலையில் இருந்து அடுத்த பருவத்தில் நம்ம பயிர் செய்கிற போது அந்த பூச்சிகள் பெருகும். அதனால் வந்து அறுவடை செய்கிற போது தாள்களை அடியோடு அறுவடை செய்ய வேண்டும். நெருக்கமாக நடுவது எல்லா பூச்சி மற்றும் நோய்களை அதிகமாக கவர்ந்திருக்கும், அதுமாக நெருக்கமாக நடக்கூடாது, பொது இடைவெளி விட்டு நட வேண்டும். பரிந்துரைக்கப்பட்ட உரங்களை சரியான அளவு சரியான நேரத்தில் கொடுக்கணும். உரங்களை வந்து ஒரே டயத்தில் போடாமல் ஒரு 5 முறை பிரித்து இட வேண்டும். அதாவது அடி உரம் தூர்கட்டும் பருவத்தில் ஒரு டயம், தீவிர தூர்கட்டும் பருவம், பஞ்சு வைக்கும் தருணம், கதிர் வெளிவரும் தருணம், இந்த மாதிரி 5 முறையாக நம்ம பிரித்து இடணும். ஸோ இவ்வாறு செய்கிறதுனால சரியான நேரத்தில் கரெக்டாக சரியான நேரத்தில் பயிருக்கு உரம் போய் சேரும். மேலும் அதிகமாக போடுற போது அந்த உரங்கள் வந்து அப்படியே ஆவியாகி மண்ணில் வீணாக சென்றுவிடும். ஸோ அதனால் உரத்தை வந்து பிரித்து போடணும். பொதுவாக அதிக அளவு சாம்பல் சத்து இடுவதால் திட்டிஸ் பொட்டாஷ் உரம், பொட்டாஷ் உரம் அதிகமாக போடுறதுனால பூச்சி மற்றும் நோய்களுக்கு எதிர்ப்பு தன்மை இருக்கும். ஆனால் வந்து யூரியா வந்து பரிந்துரைக்கப்பட்ட அளவை விட அதிகமாக இடக்கூடாது. இதில் இன்னொரு முக்கியமான கவனிக்க வேண்டியது, யூரியாவையும் டிஏபியும் ரெண்டையும் கலந்து மேலுரமாக போடக்கூடாது. ஏன்னா யூரியாவிலையும் தலைச்சத்து இருக்குது, டிஏபிலையும் தலைச்சத்து இருக்குது. ஸோ அப்போ தலைச்சத்து யூரியாவையும் டிஏபியும் சேர்த்து போடுறப்போது தலைச்சத்து ரொம்ப அதிகமாகிடும். அதனால் பூச்சி மற்றும் நோய் அதிகமாக வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. சில நோய்கள் வந்து தண்ணீர் மூலமாக பரவுவதனால ஒரு வயலிருந்து இன்னொரு வயலுக்கு தண்ணீர் டைரக்டாக பாய்ச்சக்கூடாது. பூச்சி மற்றும் நோய் கிருமிகள் தாள் மற்றும் பயிர் கழிவுகளில் நீண்ட நாள், அதாவது அடுத்த சாகுபடி வரைக்கும் உறக்க நிலையிலேயே இருந்து அடுத்த பருவத்துள்ள பயிருக்கு வந்து செல்லும். அப்படி அதை வந்து தடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, கடைசி உழவின் போது பசுந்தாள் உரத்துடன் இந்த ஏற்கனவே இருக்கிற அந்த பயிர் கழிவுகளை மடித்து உழவு செய்து தொளியடித்து உழுவதால் அந்த நல்ல மக்கி அது வந்து பயிருக்கு உரமாக மாறிடும். பூச்சி மற்றும் நோயின் தாக்குதல் தென்பட்டவுடன் ரசாயன பூச்சிக்கொல்லி மருந்து எடுத்த உடனே அடிக்காம வேம்பு வகை பூச்சிக்கொல்லி மருந்து அல்லது வந்து நோய்களை கட்டுப்படுத்துறதுக்கு பேசிலஸ் சப்டிலிஸ் அப்படிங்கிற இந்த உயிரியல் காரணிகளை பயன்படுத்தி நம்ம நோய்களை கட்டுப்படுத்த வேண்டும். கண்ணுக்கு தென்படும் பூச்சிகள் புழுக்கள் முட்டைகளை கையால் சேகரித்து அழிக்கலாம். அடுத்து உயிரியல் கட்டுப்பாட்டு முறைகளை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, தண்டு துளைப்பான் நெற்பயிரில் முக்கியமானது வந்து தண்டு துளைப்பான் மற்றும் இலைச்சருட் புழு. இந்த தண்டு துளைப்பான் கட்டுப்படுத்த ட்ரைக்ரோமா ஜப்பானிக்கம் என்ற முட்டை ஒட்டுணியை ஏக்கருக்கு 2 சிசி, அதாவது 1 சிசிங்கிறது 40,000 முட்டை. ஸோ அப்போ 2 சிசினா 80,000 முட்டை என்ற அளவில் முட்டை அட்டையாக கிடைக்கும். அதை வந்து நட்டை 30லிருந்து 30வது நாள் ஒரு முறையும் 37வது நாள் ஒரு முறையும் நெற்பயிரெலாம் இங்கேயும் பின் பண்ணி ஸ்டெபுலர் பண்ணி விட்டோம் அப்படின்னா இந்த முட்டை ஒட்டுண்ணிலேருந்து வெளியே வரந்த ட்ரைக்ரோமா இந்த ஒட்டுண்ணி இந்த தண்டு துளைப்பானோட முட்டையில் போய் முட்டை போட்டு அழிச்சிரும். இலைச்சுருட்டு புழுவை கட்டுப்படுத்த ட்ரைக்ரோமா கைலோனிஸ் என்ற முட்டை ஒட்டுணியை ஏக்கருக்கு 2 சிசி என்ற அளவில் நட்ட 37வது நாள் 44வது நாள் 51வது நாளில் வந்து விடணும். வேப்ப விதைச்சாறு அந்த 5% அல்லது வேப்ப எண்ணெய் 5%. ஸோ 5% வேப்ப விதைச்சாருனா 10 கிலோ வேப்பங்கொட்டை. அந்த 10 கிலோ வேப்பங்கொட்டையை வந்து முந்தின நாள் 100 லிட்டர் தண்ணியில் ஊற வச்சு அடுத்த நாள் அதை வடித்து எடுத்து திரும்ப அதோட 100 லிட்டர் தண்ணி கலந்து அடிக்கணும். இது ஒரு ஏக்கருக்கு சரிங்களா. நம்ம கைத்தெளிப்பானை வச்சு தெளிக்கிறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 200 லிட்டர் தண்ணியில் எல்லாத்தையும் கலந்து இது பண்ணணும். மொத்தமாக 200 லிட்டர் இந்த வேப்பரிசார் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்தது மொத்தமாக 200 லிட்டர் தண்ணியில் இருக்கணும். சப்போஸ் நீங்கள் விசை தெளிப்பான நீங்கள் வந்து பயன்படுத்துறீங்கன்னா 1 லிட்டர் தண்ணி போதுமானது. ஏக்கருக்கு 10 கிலோ வசம்புத்தூள், இது முக்கியமான. வசம்புத்தூள் வந்து பால் பிடிக்கும் தருணத்தில் தூவதால் கதிர்நவாய் பூச்சிகள் வராமல் தடுக்கப்படுவதோடு இல்லை வந்த பிறகும் இந்த வசம்புத்தூளை போட்டோம் அப்படின்னா இந்த கதிர்நவாய் பூச்சி அதை கட்டுப்படுத்தலாம். இந்த கதிர்நவாய் பூச்சி அப்படிங்கிறது ஒரு நீளமாக இருக்கும், பச்சை கலரில் இருக்கும், நீளமாக ஒரு 1 இன்ச் நீளத்தில் இருக்கும், பச்சை கலரில் இருக்கும், பக்கத்தில் போனாலே ஒரு துர்நாற்றம் அடிக்கும். இது பால் பிடிக்கும் தருணத்தில் அந்த நெல் மணிகளில் இருந்து கொண்டு அதை ஓட்டை போட்டு உறிஞ்சி சாரை வந்து எடுத்துரும், அதனுடைய பாலை ஃபுல்லாக எடுத்துரும். அப்போ வந்து நமக்கு வந்து பதறாகி போயிடும். அதுக்கடுத்து புகையான், பச்சை தத்து பூச்சி, வெண்முதுகு புகையான் போன்ற சார் உறிஞ்சி பூச்சிகளை கட்டுப்படுத்த தாக்குதலின் ஆரம்ப நிலையிலேயே ஏக்கருக்கு 2 கிலோ லெக்கானிசீலியம் லெக்கானி, 2 கிலோ லெக்கானிசீலியம் லெக்கானியை 20 கிலோ மணலில் கலந்து சீராக தண்ணி இருத்தி தூவி விடணும். அப்படி தூவி விடுற போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த லெக்கானிசீலியம் லெக்கானி இந்த சார் உறிஞ்சிற பூச்சிகளில் நோயை ஏற்படுத்தி கொள்ளும் தன்மை உடையது. ஸோ இது வந்து ரொம்ப இந்த பர்டிகுலராக அந்த புகையான், வெண்முதுகு புகையான் இதுக்கெல்லாம் ரொம்ப எஃபெக்டிவான ஒரு உயிரியல் கட்டுப்பாட்டு முறை. குலை நோய், இலை உரை கருகல் நோய், இலை உரை அழுகல் நோய் போன்ற இதர நோய்களை கட்டுப்படுத்த பேசிலஸ் சப்டிலிஸ் என்ற பாக்டீரியல் கலவையை நம்ம வந்து பயன்படுத்தலாம். இந்த இதை வந்து நம்ம 3 முறையில் பயன்படுத்தலாம். ஒன்று விதை நேர்த்தி செய்யலாம், நாற்றுல நனைச்சு நடலாம், அல்லது வயலில் போடலாம். விதை நேர்த்தி செய்கிறதுக்கு 1 கிலோ விதைக்கு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 10 கிராம் பேசிலஸ் சப்டிலிஸை தேவையான அளவு தண்ணியில் போட்டு விதையும் ஊற வச்சு நம்ம நடலாம். ஊற வச்சு முளை கட்டி விதைக்கலாம். நாற்று நினைக்கிறது என்ன, நாற்று நடுறதுக்கு முன்னாடி ஒரு கிலோ அந்த ஸ்பைசில சப்டிலிஸை தேவையான அளவு தண்ணீரில் கலந்து ஒரு ஏக்கருக்கு தேவைப்படும் நாற்றை வந்து 2-3 மணி நேரம் அதனுடைய தூர் பகுதியை நல்லா நனையிற மாதிரி வச்சிருந்து எடுத்து நடலாம். வயலில் போடுற போது நட்ட 30 நாள் கழித்து ஒரு ஏக்கருக்கு 1 கிலோ ஸ்பைசில சப்டிலிஸ் என்ற பாக்டீரியா கலவையை 15 நாட்கள் இடைவெளியில் 20 கிலோ மக்கிய தொழுவுரத்தில் கலந்து சீராக தண்ணி நிறுத்தி வயலில் தூவி விடலாம். இதே வந்து தெளிக்கிறதுனா இதே 1 கிலோவை 200 லிட்டர் தண்ணியில் கலந்து தெளிக்கலாம். தெளிக்கிற போது ஒரு புளிச்ச தயிர் 1 லிட்டர் கலந்து தெளித்தோம் அப்படின்னா இன்னுமே நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். இன்னொரு முக்கியமானது என்ன அப்படின்னா, இப்போ பேசல சப்டிலிஸ் நமக்கு கிடைக்கல அப்படின்னா பசுஞ்சாணம், பசுஞ்சாணத்தை இது பண்ணலாம். ஒரு 40 கிலோ அளவு உள்ள, தோராயமாக ஒரு 40 கிலோ அளவு உள்ள பசுஞ்சாணத்தை எடுத்து 100 லிட்டர் தண்ணியில் இரவு முழுவதும் நல்லா கலக்கி விட்டு ஊற வைக்கணும். அடுத்த நாள் அந்த பசுஞ்சாணத்தை எடுத்து வடிகட்டி தண்ணியை மாத்திரம் எடுத்து 100 லிட்டர் தண்ணி கலந்து 200 லிட்டராக 1 ஏக்கருக்கு ஸ்ப்ரே பண்ணுற போது நோய்களை எளிதாக கட்டுப்படுத்தலாம். அடுத்து இந்த பூச்சி மற்றும் நோய்களை கண்காணிக்கிறது, 1 ஏக்கருக்கு 5 இனக்கவர்ச்சி பொறிகள் வைத்து தண்டு துளைப்பானை கண்காணித்தும் கவர்ந்து அளிக்கலாம். இனக்கவர்ச்சி பொறி மற்றும் விளக்கு பொறிகள் பூச்சி நடமாட்டத்தை கண்காணித்து அவற்றின் தாக்குதலை முன்கூட்டியே அறிவதற்கும் அவற்றின் பெருக்கம் அதிகரிப்பதை தெரிந்து கொள்வதற்கும் பயன்படுகிறது. சரிங்களா, இந்த 1 ஏக்கருக்கு ஒரு இடத்துல ஒரு விளக்கு பொறி வைக்கணும். அது வந்து மாலை 6 மணிலிருந்து 11 மணி வரை எரிய விடணும். 11 மணிக்கு மேலே நம்ம விளக்கு பொறி வச்சிட்றோம் அப்படின்னா அந்த நெல் வயல்களில் இருக்கிற நன்மை செய்கிற பூச்சிகளும் இந்த விளக்கு பொறிகளுக்குள்ள விழுந்து இறந்துவிடும். ஸோ அதனால் 6 மணிலிருந்து 11 மணி வரைக்கும் தான் அந்த விளக்கு பொறிகள் வைக்கணும். ஏக்கருக்கு 20 முதல் 25 இடங்களில் பறவை இருக்கைகள் அமைக்கணும். பறவை இருக்கைகள் எதுக்கு அப்படின்னா, அது இந்த பறவை இருக்கைகள் எப்படி இருக்கும், ஒன்று டி வடிவ குச்சி மாதிரி இருக்கும், இல்லைன்னா ஒரு மூங்கில் குச்சியில் வந்து மேலே வந்து வைக்கோலை சுற்றி வச்சு பறவை அமருவதற்கு ஒரு தேவையான ஒரு இடம் மாதிரி நம்ம வந்து அமைச்சு வைக்கணும். அப்படி அமைக்கிற போது என்ன ஆகும் அப்படின்னா பறவைகள் அங்கங்கே உட்காரும். இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அங்கங்கே இருக்கிற பூச்சிகளை எல்லாத்தையும் பிடித்து விடணும். எடுத்துக்காட்டா இலை சுருட்டு புழு. இந்த இலை சுருட்டு புழு வந்து பொதுவாக நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பூச்சிகளுக்கு மொத்தம் 4 பருவம், முட்டை பருவம், புழு பருவம், கூண்டு புழு பருவம், அந்த பூச்சி பருவம். நம்ம அந்த புழு பருவம் தான் பயிர்களை தாக்கும். கூண்டு புழு பருவத்தை நம்ம விவசாயிகள் பொதுவாக பார்க்க முடியாது. அது வந்து ஒன்று மண்ணில் இருக்கும், இல்லைன்னா இலை காய்ந்த இலை சருகுகள் அந்த மாதிரி உள்ளே போயிருக்கும். அது உறக்க நிலையில் இருக்கும், அது ஆக்டிவ் ஸ்டேஜ் கிடையாது. அதுக்கு அடுத்த பருவம் தான் அந்த அந்துப்பூச்சி. இந்த அந்துப்பூச்சி பருவம் வந்து தான் பறக்கும், நமக்கு நல்லா தெரியும். ஸோ அது முட்டை போட்டு இறந்துடும். இந்த இலை சுருட்டு புழு வந்து அதனுடைய அந்துப்பூச்சி, ஒரு அந்துப்பூச்சி கிட்டத்தட்ட 250-300 முட்டைகள் வரை இடும். இப்போ ஒரு பறவை உட்காந்து இந்த ஒரு அந்துப்பூச்சியை பிடித்து உண்டால் கிட்டத்தட்ட 250-300 புழுக்களை கட்டுப்படுத்துவதற்கு சமம். ஸோ அது மாதிரி வயலில் ஒரு 5 இடத்துல வந்து உட்காந்து ஒரு 5 பறவை ஒரு 5 பூச்சியை பிடிச்சி சாப்பிட்டாலே வந்து நம்ம பெரும்பாலான பூச்சிகளை கட்டுப்படுத்தலாம். அதனால் இந்த பறவை இறக்கைகள் வைக்கிறதை பற்றி சாதாரணமாக நினைக்க வேணாம். அது ரொம்ப நல்ல மெத்தடு. விவசாயிகள் இந்த மாதிரியான இந்த மெத்தடையெல்லாம் ஃபாலோ பண்ணி பூச்சி மற்றும் நோய்களை எளிதாக கட்டுப்படுத்தலாம். நன்றி.
நேயர்களே, இதுவரை நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தது நெற்பயிர்களில் இயற்கை முறையில் பூச்சி மேலாண்மை பற்றி முனைவர் அழகர் அவர்கள் கூறிய தகவல்களை கேட்டு அறிந்து கொண்டீர்கள் அல்லவா? தகவல்கள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ள வகையில் இருக்கும் என்று நம்புகிறோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.